அப்படி என் தாசன் சாப்பிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? காமெடியா இருக்கு. சொல்றதே திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கா. ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, உனக்கு கேட்கல ஃபோனில். ஓ சூப்பர். ஆமா ஆமா எவ்வளோ ஆச்சு? இது உனக்கு நாட்டேரி சுவாமி சுவாமி இது கேட்கறத உபன்யாசம் கேட்கறதானே உனக்கு? அப்பனா எங்க இங்க நியூ இயர் சைடு வந்திருக்காரா? ஓகே. ஓ என்ன ஃப்ளைட்ல வந்தா? உபன்யாசம் ஒன்றும் ஆரம்பிக்கலையே. உபன்யாசம் ஒன்றும் ஆரம்பிக்கல. சரி இது கட் பண்றேன், இப்போ ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன் உபன்யாசம்.
சுவாமிகள் ஒரே நிமிஷம், பிரிட்ஜ் ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்கு, அதனால் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரீ என்டர் அண்ட் கனெக்ட் சுவாமி.
ஒரே நிமிஷம் திரும்பி சுவாமியை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சுவாமி. Dialed is invalid. Please check the number and try again.
Oh.
ஹலோ இல்ல சுவாமி ஏழியாச்சி சுவாமி இருக்கலாம் நீங்க ஹலோ
ஹலோ
இருக்கலாம் நீங்க பிரிட்ஜில் கனெக்ட் ஆயிரு சுவாமி
ஆ
நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் அடியே
ஆரம்பிக்கலாமா
அடியே 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 எஸ் இருக்க
ஆ சரி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீரோபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஷ்ருமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீபாதயோகீஸ்வரகுருபதயோரர்பிதஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்பயமுனிகிருபஜா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சந்தே தேசிகேந்திரம் ஸ்ரீமந்நாதமுனீந்திரயாமுனமுனிஸ்ரீசம்யமீந்திராத்மன ஸ்ரீஸ்ரீவாதமுனீந்திரதேசிகமணே ப்ராப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீரங்கேசபதே ததர்பிதபரம் ஸ்ரீபாதுகா சேவக ஸ்ரீராமானுஜ பாதுகா சேவக ஸ்ரீராமானுஜம் வந்தேதயாசாகரம் யோகினம் குருபரம் வந்தேதயாசாகரம் ஸ்ரீமத் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகனுடைய அதாவது சின்னாண்டவன் என்று பிரசித்தராக எழுந்திருந்த நம் ஆச்சாரியருடைய பிரபாவத்தை அனுபவிக்கும் காலம் நமக்கு பிராப்தமாகிறது. பெரியாண்டவனாலே விசேஷமாக ஆச்சாரியராக தமக்கு அடுத்த ஆண்டவனாக பல பரீட்சைகளினாலே அவரை சோதித்து நியமிக்கப்பட்டவரான ஸ்ரீமத் சின்னாண்டவன் என்னும் பாதுகா சேவக ராமானுஜன் என்றும் சொல்லும்படியான ஆச்சாரியர் நம் பெரியாண்டவன் ஆசிரம பரம்பரையில் பெரியாண்டவனுக்கு அடுத்த ஆச்சாரியர் இவர் மட்டும்தான் தமக்கு அடுத்த ஆச்சாரியராக அதுவும் ஆண்டவன் என்றதான மிகவும் அசாதாரணமான திருநாமத்தோடு சொல்லலாம்படியாக ஸ்ரீமத் பெரியாண்டவன் இசைந்தார் நியமித்தார் என்று முன்னையே பார்த்தோம். ரெண்டு ஆச்சாரியர்களும் சேர்ந்து சமகாலமாக 4 மாதங்கள் எழுந்தருள் இருந்தார் என்றும் பார்த்தோம். 1883 ஐப்பசி மாதம் ஸ்ரீமத் சின்னாண்டவனுக்கு பெரியாண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தாச்சு. அதைத் தொடர்ந்து 1884 4 மாதம் கழிச்சு தை மாதத்திலே கிருஷ்ண திரையோதசியிலே ஸ்ரீமத் பெரியாண்டவன் திருநாடு அலங்கரித்தாச்சு. ரெண்டு ஆச்சாரியர்களுமாக பெரியாண்டவன் சின்னாண்டவன் என்று சொல்லும்படியாக ஒன்றாக எழுந்தருளிருந்தார் பெரியாசிரமத்தில். இவர் பெரியவரானபடினாலே பெரியாண்டவன், இவரோட அடுத்த ஆச்சாரியராக இருந்தபடினாலே அவருக்கு சின்னாண்டவன் என்று திருநாமம் ஏற்பட்டது. இதே சமயம் பெரியாண்டவனுடைய இன்னும் சில சிஷ்யர்கள் கூட, சன்னியாசி சிஷ்யர்கள் கூட அவ்வப்போது பெரியாசிரமத்திலே பெரியாண்டவனோடே இருந்தார்கள், இருந்திருப்பார்கள். அதில் வெளிநல்லூர் நாராயணியதி என்று இப்பொழுது பவுண்டரீபுரம் சுவாமி ஆசிரமத்துக்கு ஒரு முதல் ஆச்சாரியராக சொல்லப்படுபவர் கூட அப்பொழுது பெரியாசிரமத்திலே பெரியாண்டவனோடே அவ்வப்போது இருந்து கொண்டு இருந்தார். ஆனால் அவருக்கும் ஆண்டவன் என்றோ சின்னாண்டவன் என்றோ திருநாமத்தை யாரும் சொல்லவில்லை, பெரியாண்டவனும் அப்படி இசையவில்லை. பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகனுக்குத்தான் சின்னாண்டவன் என்றதான திருநாமத்தை இசைந்தார் என்று கவனிக்க வேணும். பெரியாண்டவன் திருநாடு அலங்கரித்த போது ரொம்பவும் பெரிய ஒரு சூன்யமே ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்கும்படிக்கு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா என்று சொல்லப்படுகிறது. சின்னாண்டவன் எழுந்தருளியிருந்தார், பெரியாண்டவனுக்கு அபிமானமான அடுத்த ஆச்சாரியர் என்று என்பது நிதர்சனமான உண்மையா இருந்தாலும் பெரியாண்டவனுடையதான திவ்ய வைபவத்தை நினைச்சு பார்த்தால் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட ஒரு மகாத்மா இனிமேல் இந்த கலியுகத்திலே அவதரிப்பாரோ என்று உண்மையாகவே நினைக்கும்படியாக இருந்தது. எப்படி கிருத்தயுகத்திலே சன்னியாசிகள், திரேதாயுகத்திலே சன்னியாசிகள் என்றெல்லாம் உத்தம கல்பமாக உயர்ந்த யதீஸ்வரர்களாக சன்னியாசிகள் இருந்தார்களோ அத்தனையையும் ஸ்ரீமத் பெரியாண்டவன் இந்த கலியுகத்திலே, அதுவும் சமீப காலத்திலே, அதுவும் லோகமெல்லாம் ரொம்பவும் லௌகிகமாகி வாழாய்கொண்டிருந்த காலத்திலே எழுந்தருள் இருந்தார் என்பது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அது சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முனுச்சதி என்று கண்ணன் எப்படி கீதையிலே நான் எல்லாருக்கும் நண்பன், எல்லாருக்கும் பிரியமானவன், எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவன் என்று என்னை தெரிஞ்சு கொண்டால் அதனாலேயே ரொம்ப சாந்தி ஏற்படுமப்பா என்று சொல்லுகிறார் கண்ணன். அதுபோல பெருமாள் எப்படி எல்லாருக்கும் சுகுருத்து, எல்லாருக்கும் நல்லதே நினைப்பவர், எல்லாருக்கும் நண்பர் என்று சொல்லுகிறாரோ அதுபோல பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்தார். பொதுவாக சன்னியாசாசிரமம் என்றால் ரொம்ப விரக்தி, விரக்தியினாலே யாரும் நமக்கு தேவையில்லை, யாருடைய தெய்வம் தேவையில்லை என்று கொஞ்சம் விலகி இருப்பதும், விரக்தியோடு இருப்பதும், கொஞ்சம் வெட்டி கொண்டிருப்பதுமாக அப்படி சில சன்னியாசிகள் இருந்திருக்கா. ஆனால் பெரியாண்டவனை பற்றி சொல்லும்போது அவரை எல்லாரும் ஸ்ரிதவத்சலர், ஸ்ரிதவத்சலர்னு சொல்லுவா. ஸ்ரிதவத்சலர் என்றால் அந்த ஆசிரயிச்ச சிஷ்யாளிடத்திலே அவ்வளவு ரொம்ப பாசமாக இருப்பார். பெரியாண்டவன் ரொம்ப பாசத்தோடு இருப்பார். உறவுகள் என்றதான பந்த பாசத்தை அறுத்துண்டு வந்தார். அது உறவு என்றது பிறவினாலே வந்த உறவுகளை அறுத்துண்டு வந்தார். ஆனால் இந்த சம்பிரதாயத்தினாலே ஏற்பட்டது ஆச்சாரிய சிஷ்யபாவம் என்று வந்த அந்த சிஷ்யர்களிடத்தை ரொம்பவும் தாய் போலே ரொம்ப பாசத்தோடு இருப்பார் என்பதனாலே அவருக்கு ஸ்ரிதவத்சலர் என்றதான திருநாமம். எல்லாரிடத்திலும் எதையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் இருக்கிற அனுக்கிரக புத்தி பெரியாண்டவனுக்கு, அது எத்தனையோ பேர் வந்து பெரியாண்டவனை தேடிக்கொண்டு வந்து நமக்கு இவர்தான ஆச்சாரியர், இப்பேற்பட்ட உயர்ந்த யதீஸ்வரர் என்று வந்து சேரும்படியாக ஒரு திவ்ய பிரபாவத்தோடு இருந்தார். பெரியாண்டவனிடத்திலே இருந்த ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான பெருமை என்னவென்றால், யாரிடத்திலும் எதையும் கொஞ்சமும் எதிர்பார்க்காதவர் தனக்கு என்று கொஞ்சமும் எதிர்பார்க்க மாட்டார். அந்த சன்னியாசியானவர் எப்படி எல்லாத்தையும் துறந்தார் என்றால், அதுபோல எல்லாவற்றையும் துறந்திருந்தார். யாரிடத்திலும் எந்த தயவும் தேவையில்லை. சர்வேஸ்வரன் நாராயணன் நமக்கு இருக்க, இந்த நாரங்கள் எல்லாம் அவனை ஆசிரியச்சிருக்க, அப்பேற்பட்டதான நாராயணன் நமக்கு எல்லா உறவுமாயிருக்க, யாரிடத்திலே நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு இருக்கு என்று ஒரு ஜீவன் ஒரு ஜீவனுக்கு தஞ்சமல்ல என்று சுவாமி தேசிகன் சாதிச்சதான வார்த்தையை அப்படியே அனுஷ்டிச்சு கொண்டிருந்தார். அதனால அவரிடத்திலே யாருக்கும் நாம் இவருக்கு செய்ய வேண்டியது கடன்பட்டிருக்கோம், நாம் என்ன செய்வோம் என்றெல்லாம் கொஞ்சமும் தயங்கவே வேண்டாம். அப்படி ரொம்ப நெருக்கமாக வரும்படியாக எழுந்தருளியிருந்தார். அதே சமயம் எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகம். பெரியாண்டவனை ஆசிரியச்சுட்டோம், இனிமேல் நமக்கு இங்கேயும் ஒன்றும் குறவு இருக்காது என்று அந்த அளவில் பெரியாண்டவனுடைய ஒரு மகிமை. பெரியாண்டவன் சிஷ்யாளாக இருக்கிறதுனாலே நமக்கு ஒரு குறவும் இல்லை என்று நம்பி இருந்தவா அநேகம் அநேகம் பேர். அதனால் அதே போல நிறைய வித்வான்கள் பெரியாண்டவனிடத்திலிருந்து காலக்ஷேபம் பண்ணி அவருடைய திருவாக்காலே சத்விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டா. எப்படி பெரியாண்டவனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே நமக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு சிஷியால் நம்பினாலோ, அதுபோல பெரியாண்டவனுடைய திருவாக்காலே சத்விஷயங்களை கேட்கணும். சத்விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவா, புத்தகங்கள்லையும் சொல்லியிருக்கு, எத்தனையோ பேரிடத்துல கேட்கவும் கேட்குறோம். நமக்குமே கூட ஆச்சாரிய அனுகிரகத்தினால எத்தனையோ சத்விஷயங்கள் மனசுல வரத்தான் வருது. ஆனா பெரியாண்டவனிடத்துல அந்த திருவாக்காலே கேட்கணும். அந்த திருவாக்காலே கேட்டாதான் அது எப்படி சுவாமி தேசிகன் சாதிக்கிறா போல, அம்ம குருணம் அச்சுயா ஜீஹா சீஹாசனம் இல்லத்தவையிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசி அபண்டியத்தனம் அம்மானம் என்று ஆச்சாரியருடையதான் திருவாக்கிலே ஜிஹ்வாக்ரம் என்று அது திருநாக்கிலே ஹயக்ரீவனே அமர்ந்து கொண்டு நம்முடைய ஹிருதயத்திலே இருக்கிற இருட்டை போக்குவதற்காக ஆச்சாரியன் குரலினாலே பேசி ஹயக்ரீவன் நமக்கு ஞானத்தை உண்டாக்குறார் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுபோல ஆச்சாரியனுடைய குரலினாலே ஹயக்ரீவன் பேச வேணும், அது பெரியாண்டவனுடைய திருவாக்கினாலே கேட்க வேணும் என்று அதனாலே நமக்கு ஒரு நெட்டை வரணும், அதனாலே அனுகிரகம் கிடைக்கணும்னு அப்படி உண்மையான சுவானுபவத்தோட சிஷ்யர்கள் பெரியாண்டவனிடத்திலே அன்வயிப்பா. அதனாலே நிறைய வித்வான்கள் சாஸ்திர பெரியாண்டவருடைய மங்களத்துல வித்வத் கல்பசுரத்ருவேன்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது வித்வான்களாயிருந்து ரொம்ப மகாஜானிகளாயிருந்தாலும் அவளுக்கும் கல்பக விருட்சம் போலே சத்விஷயங்களை அனுகிரகிக்க கூடியவர் என்று. எப்படியானது கல்பக விருட்சமானது நிறைய நன்மைகளை வேண்டினதையெல்லாம் தருமோ, அதுபோல வேண்டினதையெல்லாம் அவளுக்கு அபேட்சிதமான ஞானத்தை உபதேசம் பண்றதுல பெரியாண்டவன் போலே கிடையாது. அந்த பெரியாண்டவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பல கிரந்தங்களை பராமரிசிச்சு நாலு வார்த்தை அழகா அப்படியே கல்வெட்டு போலே கேட்க வேணும் என்றால் பெரியாண்டவனிடத்துல கேட்கணுமா. அதனால அந்த பெரியாண்டவன் மங்களத்திலே வரக்கூடியதான சில முக்கியமான வார்த்தைகளிலே ஸ்ரீதவத்சலர் வித்வத் கல்பசுரத்ருவே என்றெல்லாம் வரும். ஸ்ரீதவத்சலர்னா பாசத்தோட நடந்துட்டார் எல்லாரிடத்திலையும். நம்ம ஆச்சாரியன் நமக்கு தாயாய் தந்தாயாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே என்று பெருமாளை நம்மாழ்வார் அனுபவிச்சா போல, மாதா பிதாயோதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன வதன்வயானாம் ஆத்யசன குலவதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் தங்கரியகுளம் பிரணமாமி மூர்த்தனான் ஆளவந்தார் ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருவிடிகளை அனுபவிச்சா போல, எப்படி ராமானுஜனுத்தந்தாதிலே நமக்கு எல்லாமாயிருப்பவர் ராமானுஜந்தான்னு திருவரங்கத்து முதனார் அனுபவிச்சா போல, சிஷ்யாள் நமக்கு எல்லாமாயிருப்பவர் பெரியாண்டவன் தான் உண்மையாக அனுபவிக்கும்படியாக இருந்தார். பெரியாண்டவனுடைய திருநாமத்தை ஜபிக்கிறவாளுக்கு அதுவே எல்லா விதமான கட்டங்களையும் போக்கி எல்லா விதமான சுகங்களையும் தருமா. சர்வாரி துவம்சகிருத் சர்வ சித்திதாயத் சகரஸ்மிருதி தஸ்மின் ஸ்ரீவாச பாதாப்ஜ சஸ்மின் ஸ்ரீவாச யோகீந்திர பதாபியமே துஹத் சதா என்று ஒரு பெரியாண்டவனை பற்றினதான ஒரு தியான ஸ்லோகம். இது ரொம்பவும் விசேஷமான தியான ஸ்லோகம்னு சொல்லுவா. இது ஆவருத்தி பண்ணினால் கிடைக்காததான நன்மை கிடையாது என்று ரொம்பவும் ரகசியமாக பெரியவர்கள் அனுசந்தானம் பண்ணக்கூடியதான தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒரு மந்திரம் போலே என்று இதை பெரியாண்டவன் மந்திரமாக நம் ஆசிரமத்திலே மகான்கள் ரொம்ப ஹிருதயபூர்வமாக அனுசந்தித்து கொண்டிருந்தார்கள். சர்வாரி துவம்சகிருத் சர்வ சித்திதாயத் சகிருத்ஸ்மிருதி தஸ்மின் ஸ்ரீவாச யோகீந்திர பதாபியமேஸ்து ஹிருத் சதா என்று இந்த மந்திரம். இது சகல விதமான நன்மைகளையும் செய்யும் என்று சொல்லுவார். இதை உயர்ந்த பெரியாண்டவன் மந்திரமாக சொல்லுவதுண்டு. இதை யாரும் எந்த புஸ்தகத்திலும் எழுதி வைக்க மாட்டா. என்ன எப்படி உயர்ந்த மந்திரங்கள் என்பது உபதேசம் மாத்திரமாகத்தான் வரணுமோ அதுபோல இது உபதேசம் மாத்திரமாக வர வேண்டிய மந்திரம் என்று கூட ரொம்ப நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் இந்த பிரவச்சனத்தை கேட்குறவா எல்லாரும் இந்த மந்திரத்தை வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் கேட்டுக்க முடியாது என்றதுனாலையும் இது ஒரு தியான ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மந்திரமானபடியினாலையும் இந்த பெரியவாளிடத்திலே கேட்ட பிரகாரம் இப்பொழுது அடியேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கு இதில் விஸ்வாசம் இருக்கோ அந்த விஸ்வாசம் இருக்கிறவா இதை தாங்களும் எழுதி வைத்து கொண்டு தங்களுடையதான நல்ல விதமான அபீஷ்டங்களுக்காக இந்த தியான ஸ்லோகத்தை ஆவருத்தி பண்ணினால் நிச்சயமாக ரொம்ப ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் இதை இப்பொழுது சொன்னேன், திருப்பியும் சொல்கிறேன். சர்வாரித்வம்சகிருத் சர்வ சித்திதாய சகிருத் ஸ்மிருதி தஸ்மின் ஸ்ரீவாச பாதாப்ஜ தஸ்மின் ஸ்ரீவாச யோகீந்திர பதாப்ஜேமே சுஹத் சதா என்று. இதை நான் என்னுடையதான லாபத்துக்காக எப்பவும் ஒன்றும் இதை ரொம்ப ஜபிக்கிறது கிடையாது. அதனால தான் நானும் யோசித்து சொல்கிறேன், கேட்டு வைத்திருக்கேன், மனசில் இருக்குது. இருந்தாலும் அதை யோசித்து சொன்னதுனால திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிறேன். சர்வாரித்வம்சகிருத் சர்வ சித்திதாய சகிருத் ஸ்மிருதி தஸ்மின் ஸ்ரீவாச யோகீந்திர பதாப்ஜேமே சுஹத் சதா என்பதான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஸ்ரீமத் காடந்தேத்திய ஆண்டவன் ரொம்ப ஆவருத்தி பண்ணியிருக்கார் என்று சொல்கிறார். காடந்தேத்திய ஆண்டவனுக்கு பெரியாண்டவனிடத்திலே ரொம்ப 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 விஸ்வாசம். முன்னையே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், கொள்ளிடத்திலே பெரிய வெள்ளமாய் போய் ஆசிரமம் இல்லாமல் ஒழுகி போகும் அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்தபோது காடந்தேத்திய ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்றதான திருநாமத்தை ரொம்ப பக்தியோடு அந்த வெள்ளத்தின் மேலேயே அந்த ஜலத்தின் மேலேயே எழுதினாராம். எழுதின உடனே அப்படியே ஜலம் வடிஞ்சு போச்சுன்னு. அதே போல பெரியாண்டவனுடைய சஞ்சாரம் பண்ணதான அவர் மிதிச்ச மண்ணை எடுத்து அந்த மண்ணை எடுத்து ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ என்று ஜலத்தில் போட்டு கலக்கி சாப்பிட்டா பெரிய பெரிய வியாதிகள்லாம் தீர்ந்து போகும்னு அப்படி பெரியாண்டவனுடைய அந்த பாத ரஜஸ் திருவடி துகளுக்கு ரொம்ப பெருமை உண்டு என்று அனுபவிச்சவா சொல்றா. பெரியாண்டவன் 1884 திருநாடு அலங்கரித்த போது எல்லாரும் சோகிச்சா அதில் ரொம்பவும் தாங்க முடியாம ரொம்ப சோகிச்சு ரொம்ப அழுதவர்கள திருப்புக்குழி சுவாமி என்று பிரதானமான சிஷ்யர். ஆனால் அவர் அப்பொழுது காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் இல்லை. காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் கைங்கரியத்திலே ஸ்ரீமத் தூப்புல் தேசிகனுடைய வைபவங்களை எல்லாம் மீண்டும் அதை ஸ்தாபிச்சு கொண்டு ரொம்ப பெரிய மகாத்மாவாய் ரொம்ப பெரிய காரியங்களை சாதிச்சு கொண்டு நம்ம வடகலையார் சம்பிரதாயத்துக்கு அதுவும் தூப்புல் தேசிகனை விஸ்வசிக்கிறவாள் ரொம்பவும் என்னைக்கும் ஸ்மரிக்க வேண்டியதான பல சாகசமான காரியங்களை எல்லாம் ஜெயிச்சு கொண்டிருந்தார் அந்த சுவாமி. அவரை திருப்புக்குழி சுவாமின்னு சொல்லுவா. நம்ம பெரியாண்டவனுடைய சிஷ்யர் உனியே சொல்லியிருக்கேன், திருப்புக்குழி சுவாமி அப்பே ஒரு சதகோடி பண்ணியிருக்கார். அப்படின்னா நியாயசாஸ்திரத்திலே கரகண்ட மகான். அவர் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்க வேணும், ஆச்சாரியர் வேணும்னு சொன்னா தாத்தாச்சார் வம்சங்களிலேயே அவருக்கு ஆச்சாரியகம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்கும் பயம். அந்த அளவுக்கு பெரிய மகானவர். இவருக்கு ஆச்சாரியராக இருப்பதற்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு என்று நினைக்கும்படியாக தாத்தாச்சார் வம்சத்திலே அதிப்பிரசித்த மகான்கள்லாம் இருந்த காலம் அது. அப்பேற்பட்டவரும் கூட இந்த சுவாமிக்கு ஆச்சாரியங்கம் பண்ணும், இப்பேற்பட்ட மகாமேதாவிக்கு ஞானிக்கு நாம் எப்படி ஆச்சாரியராயிருக்க முடியும்னு நினைச்ச காலம் அது. அப்பேற்பட்டவர் ஸ்ரீமத் பெரியாண்டவரிடத்திலே வந்து ஆசிரயிச்சார் என்று முனியை இவருடைய சரித்திரம் சொல்லியிருக்கேன். அந்த சுவாமி திருப்புக்குழி சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுந்திருந்தார். பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தொழினார் என்றுதான செய்தி கேட்டு அப்படி தன் தேர்த்தி கொள்ள முடியாம கேவி கேவி அழுது கொண்டு அது ஸ்ரீரங்கராஜ வீதியிலே காஞ்சிபுரத்திலே எழுந்துள்ளிருந்தார் அவருடைய திருமாளிகை. அங்க அவே நடு வீதிக்கு ஓடி வந்து தன்னை தாங்க முடியாம பிறண்டு வீதியிலெல்லாம் பிறண்டு பிறண்டு அழுது, ஐயோ ஸ்ரீபாஷ்யம் போச்சே, ஸ்ரீபாஷ்யம் போச்சே, ரகசிய திரேசாரம் போச்சே, பிரபத்தி சாஸ்திரம் போச்சே, தேசிக சம்பிரதாயம் போச்சே என்று பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்துள்ளின பிறகு இனிமேல் ஸ்ரீபாஷ்யத்தை பாஷ்யக்காரர் போலே சொல்லக்கூடியவா சத்தியமா ஒருத்தரும் கிடையாது, ரகசிய திரேசாரத்தை தேசிகன் போலே சொல்லக்கூடியவா சத்தியமா ஒருத்தரும் கிடையாது. இன்னும் கேட்டால் பிரபத்தி சாஸ்திரத்தை அந்த பிரபத்தி வித்தியை அவ்வளவு தரமாக அனுஷ்டிப்பதற்கு இனிமேல் ஒரு ஆச்சாரியர் சத்தியமாக கிடையாது என்று ஹோன்னு கதறி கதறி வீதியெல்லாம் பரண்டு பரண்டு அழுதாராம் அந்த மகான். ரொம்ப பெரிய ஞானி அந்த சுவாமி. ஒரு ஒரு வாதத்துக்கு 100 வாதம் பண்ணக்கூடியவர், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த அளவுக்கு மகாமேதாவி. அப்பேற்பட்ட அந்த சுவாமி பெரியாண்டவனுடைய மகிமையை அவ்வளவு அனுபவிச்சவா அவள் தான் சொல்லணும். கிருஷ்ணனுடைய வைபவத்தை யாரு சொல்ல முடியும்னா வியாசர் போன்றவா தான் சொல்ல முடியும். பெருமாளே இன்னொரு அவதாரமாய் வந்து வியாசராய் கண்ணனுடைய திவ்ய வைபவத்தை சொல்லணும்னு புராணங்கள் எழுதினார் போல, கீதையை சொன்னார் போல, அந்த அந்த மகாத்மாவினுடைய வைபவத்தை சொல்லணும்னா அந்த மகாத்மாவை சொல்லக்கூடிய பெருமையுடைய இன்னொரு மகாத்மாவால் தான் சொல்ல முடியும், அனுபவிச்சு சொல்ல முடியும். ஸ்ரீபாஷ்யம் போச்சே, ரகசிய திரேதாரம் போச்சே, பகவத் விஷயம் போச்சே, பிரபத்தி சாஸ்திரம் போச்சே, பிரபத்தி சாஸ்திரம் போச்சேன்னு. பெரியாண்டவனுடைய மங்களத்தில் பிரபத்தி சாஸ்திரம் யோவேதி, பிரபத்தி சாஸ்திரத்தை தெரிஞ்ச வாழ்லையே பெரியாண்டவன் போலே ஒத்தரும் கிடையாது என்று அந்த பிரபத்தி அந்த மங்களத்தில் நாம் நித்திய அனுசந்தானம் கொண்டோம். பிரபத்தி சாஸ்திரம் என்பது யாரும் பிரபத்தி பண்ணலாம், எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் பிரபத்தி பண்ணலாம், எவ்வளவு அஜ்ஞானியா இருந்தாலும் பிரபத்தி பண்ணலாம் என்று பொதுவாக ரொம்பவும் தளர்த்தப்பட்டிருக்கிறதான ஒரு பிரம்ம வித்யை அது. ஆனா இருந்தாலும் அதை உத்தம கல்பமாக அனுஷ்டிப்பது என்பது வசந்தது தானே. அப்படி யார் அனுஷ்டிப்பானா, பிரபத்தி சாஸ்திரதாரம்யா ஏகோ வேத்தி மகீதலே பிரபன்னார்த்திஹரா யாஸ்து தஸ்மை பகுளமங்கலம் என்று நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். அதில் பிரபத்தி சாஸ்திர சாரம் யா வேத்தி ஏகோ வேத்தின்னு ஒருத்தருக்கு தான் சுவாமி பிரபத்தி சாஸ்திரம் உண்மையாக தெரியும். தேசிகனுக்கு அப்புறம் எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தா, ஆனால் அவள்லாம் திருநாட்டுக்கு வெளியாச்சு. இப்பொழுது இந்த வர்த்தமான திசையிலே பிரபத்தி சாஸ்திரத்தை உண்மையாக தெரிஞ்சு அனுஷ்டிக்கக்கூடியவர்னா பெரியாண்டவன் தான் அக்காலத்திலே நம்பும்படியாக எழுந்தருள் இருந்தார். அது ஒரு கம்பேரிசன் சொன்னால் தெரியும். சேரானந்தூர் ஆண்டவன் காலத்தில் ஒரு சுவாமி எழுந்தருளிருந்தார், ஆச்சாரிய புருஷன். அவர் விஷயம் ஒன்றும் தெரியாது, ஆனால் இருந்தாலும் ஆச்சாரிய புருஷன்றதுனாலே அவரே ஆச்சாரியர்னு அவரை ஏற்கனவே அந்த வம்ச வம்சமாக ஆசிரியிக்கிற பரம்பரைகள்லாம் வள்ளாம் வந்து அவரிடத்துல வருவா ஆச்சாரியன்னு பரநியாசம் பண்ணி வைக்கணும்னு கேட்பா. அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அவர் ரங்கூன் சுவாமின்னு சொல்லுவாளாம். ரங்கூன் சுவாமின்னு அந்த காலத்தில் பர்மா தேசத்துக்கு ரங்கூன் பேர். அங்கே போயிட்டு வந்தாரோ ஒன்றும் தெரியல, அதனால் அவர் ரங்கூன் சுவாமின்னு சொல்லுவாளாக்கும். ஒரு நாள் அவரை தேரெழுந்தூர் ஆண்டவன் கேட்டாச்சு. அவர் தேரெழுந்தூர் ஆண்டவனை சேவிக்க வந்தார். அப்பொழுது அவரை கேட்டாச்சு, பிரபத்தி பண்ணி வைக்கிறதே, பிரபத்தி பண்ணி வைக்கிறதுன்னா எப்படி பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டாச்சு. ஏன்னா ஆச்சாரியால் ஆச்சரியமாக உபதேசம் பண்ணி பிரபத்தியை, அதுவும் அது அனுகிரக ரூபமாக பிரம்ம வித்தியை கொடுத்து, அது பெரிய மகாதனமாக பரம்பரையாக கிடைச்சிருக்கணும். அது அந்த ரங்கம் சுவாமிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சிஷ்யால் வந்து பிரார்த்திக்கச்சே அந்த ஆச்சாரியத்துவத்தை வேஷத்தை நாம் தியாகம் பண்ண முடியலைன்றதுனாலே அவர் அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தார். தேரழுந்தூர் ஆண்டவன் கேட்டபோது அவரும் வேற யாரிடமும் எதையும் மறைக்கலாம், பிரபத்தியை அற்புதமாக தேசிகன் போலே அனுஷ்டிச்சு வைக்கிற தேரழுந்தூர் ஆண்டவன் கிட்டையே ஏதும் பொய் சொல்ல முடியாதோ இல்லையோ, அதனால ரங்கம் சுவாமி உண்மையை சொல்லிவிட்டார். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது, சிஷ்யெல்லாம் பிரபத்தி பண்ணி வைக்கணும் பிரபத்தி பண்ணி வைக்கணும்னு கேட்குறா, அதனால பெருமாள் சொன்னதில் போவேன், சிஷ்யாவை கூப்பிட்டுண்டு பேசாமல் கண்ணை மூடிட்டு கையை கூப்பிட்டு கொஞ்ச நாள் நிற்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் சுவாமி, பிரபத்தி அதுக்கு மேலே தெரியாதுன்னு உண்மையை சொல்லிட்டாராம். அப்போ தேரவேந்திராண்டவன் சொல்லியாச்சான், இப்படி நியாயமா சிஷ்யாள் ஆத்மசமர்ப்பணம் பண்ற ஆத்மாவை வஞ்சிக்கலாமா, இது எல்லா பாவத்தை காட்டிலும் ரொம்ப மகா பாவமாச்சு, பாவத்திலேயே பெருசு பிரம்மவதி பாவம்னா இந்த பாவத்துக்கு ஈடு இணையே கிடையாது, ஆத்மாவை ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் பண்ணாமல் இருந்தா என்ன அர்த்தம், இனிமேல் பிரபத்தி பண்ணி வைக்கிறேன்னு யாரையும் ஏமாத்தாதையும், ஏன்னா உம்முடைய நல்லதுக்கு சொல்றேன் தப்பு பண்ணக்கூடாது, அதனால யாராவது பிரபத்தி பண்ணி வையணும்னு சொன்னால் தெரியாதுன்னு உண்மையை சொல்லிவிடும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி வச்சார். அவரும் அதுபடி அப்புறம் கேட்டார்ன்னு சொல்கிறா. எதுக்காகனா பிரபத்தி என்பது அந்த பிரம்ம வித்யா உபதேசமாக அது பெரியவாளிடத்திலிருந்து வந்திருக்கணும். அதையும் அந்த ஸ்ரீமந்த் ரகசிய திரிசாரத்திலும் இன்னும் பிரபத்தியை சொல்லக்கூடியதான நம்ம பாஞ்சராத்திர சாஸ்திரங்களிலும் ரொம்ப தெளிவு இருக்கணும். அந்த வித்தியை அனுஷ்டிக்கச்சு அதுக்கு வேண்டியதான மனப்பிரசத்தியும், அது மனத்திலே ஒரு தெளிவும், பகவானிடத்திலே நிஷ்டையும், அந்த சேஷதேஷி பாவமும், பிரபத்தி சாஸ்திரத்திலே விசுவாசமும், ஆச்சாரியாலையும் தாயாரையும் அப்படியே ஆணையிட்டு வளைத்து எம்பெருமானிடத்திலே அவாளையும் சேர்த்து நமக்காக நிர்பந்திக்கிறதுக்குன்னு பிரார்த்திக்கிறதுக்கு உண்டானதான அந்த பிரார்த்தனா மனோபாவமும் இதெல்லாம் ரொம்ப வேணும். இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் அந்த ரங்கூன் சுவாமி போல இன்னும் அவரை விட இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாளும் பிரபத்தி பண்ணி வைக்கிறேன்னு பல பேர் ஆச்சாரியாளாக இருப்பா. ஆனால் இதையெல்லாம் உலகம் பார்த்துருக்கு, அதனால் பிரபத்தி சாஸ்திரம்னா ரொம்ப விசேஷமாய் ரொம்ப ஞானிகளாக இருந்த மகான்களிலேயே யார் ரொம்ப உத்தமமான கல்பமாக பிரபத்தியை பண்ணி வைப்பான்னா ஸ்ரீமத் பெரியாண்டவன் தான் பிரத்யக்ஷமாக அனுபவிச்சு சிஷியால் நிறைய பேர் சிஷியால் ஆச்சாரியாளிடத்திலே பெரியாண்டவனிடத்திலே வந்து ஆசிரியிச்சா. அதைத்தான் சொல்றது பிரபத்தி சாஸ்திர சாரம்யா ஏகோவேத்தி மகீதலேன்னு. ஏன்னா பெரியாண்டவனிடத்திலே ஆசிரியிச்ச சாமானிய வித்வான்கள் போலே மகாமகா வித்வான்களும் ரொம்ப பேர் உண்டு. எல்லாரும் எப்பவும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்திலே தெரிஞ்ச அளவிலே யாரையும் எடை போடுவா, சிஷ்யாலையும் எடை போடுவா, ஆச்சாரியாலையும் கூட எடை போட்டு மதித்து பார்ப்பா. அத்தனை பேருடைய மதிப்பிலேயும் ரொம்ப உசத்திலேயே உசரத்தில் இருந்தவர் பெரியாண்டவன். அதனால் அந்த அங்கபஞ்சக சம்பந்தமான ஆத்மரக்ஷா வரதமர்ப்பணம் என்று சொல்ல முடியாததான பிரபத்தி சாஸ்திரத்தை எப்படி மகர்ஷிகள் பக்தியோக துல்லியமாக அனுஷ்டிச்சாலோ அதுபோல பக்தியோக துல்லியமாக அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை அனுஷ்டிங்கும்போது அந்த சித்தவருத்தியும் பகவத் ஆசிரயணமும் பிரபத்தியினாலே பகவானை ஜெயிச்சு தன் வசப்படுத்தக்கூடியதான இந்த மகாத்மாவுக்களுக்கு உண்டானதான வைபவமும் எல்லாம் பெரியாண்டவனிடத்திலே ஒரே குடிகொண்டிருந்தபடியினாலே பிரபத்தி பெரியாண்டவன் அனுஷ்டிக்கணும், இந்த ஆத்மா பழைக்கணும் என்று ஆசைப்படும்படியா பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்தார். இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இந்த விஷயத்தை இப்போ ஏன் சொல்கிறேன்னா, பெரியாண்டவன் சன்னியாசியாக எழுந்தருளியிருந்தார், ஆச்சாரியராக இருந்தார், ரொம்ப ஞானியாக இருந்தார், நரசிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணார் என்றது மாத்திரம் இல்லாமல் இனிமேல் அப்படி பிரபத்தி அனுஷ்டிக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியால் என்றால் அது பெரியாண்டவன் போலே கிடைப்பாளோ என்று அந்த லோகம் அப்படியே பயந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு காலம். எப்பொழுதும் ஆச்சாரியாள் என்றால் இப்பொழுது வர்த்தமான ஆச்சாரியாளுக்கு அப்புறம் இனிமேல் வரக்கூடிய ஆச்சாரியாள் இப்படி இருக்க மாட்டாளே என்று பயப்படுவது எந்த காலத்திலும் உண்டு. அதனால பெரியாண்டவன் இருந்த காலத்திலே பெரியாண்டவனுடைய பிரபாவம் தெரிஞ்சவா, அதை உண்மையா அனுபவிச்சவா, பெரியாண்டவன் போலே இனிமேல் நிச்சயமாக கிடைக்க மாட்டா என்று அனுபவிச்சா உண்மையா பெருமாள் பீஷ்மாச்சாரியரை பத்தி சொல்லச்சே சொல்றார். தஸ்மின் அர்த்தமிதே பீஷ்மே கௌரவாணாம் துரந்தரே ஜானய ஜானானி அல்பீ பவிஷ்யந்தி என்று சொல்றார். பீஷ்மாச்சாரியர் சரதல்பத்திலே படுத்துருக்கார், சரதல்பத்திலே படுத்துருக்கார். இதோ ஆயிடுத்து, உத்தராயணம் வந்துடுத்து, இனிமேல் அவர் பொறுக்க மாட்டார். உத்தராயணம் வரத்துக்காகத்தான் பொறுத்துருந்தார், 50 நாளாக பொறுத்துருக்கார், இனிமேல் பொறுத்துக்க மாட்டார் என்று கிருஷ்ணனுக்கு தோணி போச்சு. அப்போ அப்படியே கண்ணில் நேராக ஜலம் வருது கண்ணனுக்கு. பக்கத்தில் தர்மபுத்திரர் இருந்தார். தர்மபுத்திரர் கேட்குறார், என்ன கண்ணா, உனக்கு கூட கண்களிலே அப்படி ஒரு துக்கத்தினாலே கிளேசத்தினாலே அழுக வருதே, நான் என்ன தப்பு பண்ணினேன் கண்ணா, இங்கே ஏதாவது தப்பு நடந்து போச்சா, என்ன அபசாரமானு கேட்குறார் பாவம். அதுக்கு சொல்கிறார், அப்படிலாம் இல்லைப்பா. தஸ்மின் அர்த்தமிதே பீஷ்மே கௌரவானான் துரந்தரே ஜானான் எல்பி பவிஷ்யந்தி. அப்பா, யாகாக்னியானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு கடைசியிலே யாகமெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஆபிரத ஸ்நானத்துக்கு போயாச்சுன்னா அந்த யாகாக்னியானது எப்படி அப்படியே சாந்தமாய் ஒரு ஜுவாலையும் இல்லாமல் அப்படியே பஸ்மமாய் அந்த பஸ்மத்திலும் சூடடங்கி போகுமோ அதுபோல இப்பொழுது பீஷ்மாச்சாரியர் அப்படியே யாகாக்னி போலே பவித்திரமாக கொழுந்து விட்டு, ஞானாக்னியினாலே அப்படி பவித்திரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அஸ்தமிக்க போறார். இவர் அஸ்தமிச்சா விட்டு உண்மையிலே சொல்றேன், பீஷ்மர் போலே இனிமேல் ஒரு ஜானிய லோகம் பார்க்க போறதில்லைன்னு கண்ணனுடைய திருவாக்கு. பீஷ்மாச்சாரியர் அவ்வளவு பெரிய ஜானியாக இருந்தார், இனிமேல் அவரை போல ஜானி இந்த லோகம் பார்க்க போறதில்லை, அதுதான் நினைச்சேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று கண்ணனுடைய திருக்கண்களிலேயும் ஜலம் வந்துதான். உடனே தர்மபுத்திரருக்கு, அப்படியா, பீஷ்மாச்சாரியருக்கு அந்திம தசமம் கொடுத்தா, நாம போய் உடனே பார்க்கணும்னு எல்லாரும், அப்புறம் தர்மபுத்திரர் கண்ணன் எல்லாரும் கிளம்பி போனா. போனபோதுதான் அப்போ பீஷ்மாச்சாரியரிடத்துல கேட்கிறார், கண்ணனே இனிமேல் இப்பேற்பட்ட தர்மாத்மா ஞானியானவரை சிருஷ்டிக்க முடியாதுன்னு அபிப்பிராயப்பட்டாச்சுன்னா, அப்ப அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்கினா இந்த பிரபஞ்சத்துக்கு உபயோகமா இருக்குமே, இவ்வளவு ஞானத்தை சொல்லக்கூடியவா இனிமேல் யார் உபதேசம் பண்ண போறான்னு அப்பதான் யுதிஷ்டர் கேட்கிறார், உமக்கு திருவுள்ளத்திலே எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதான நல்ல விஷயம் ஏதாவது இருந்தா ஒன்று சொல்லுமே. கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் சுவந்த கங்கமர்ச்சந்த பிராப்னுயுர் மாணவாசுபம், பிராப்னுயுர் மாணவாசுபம். மனுஷியாளுக்கு சுபத்தை தரக்கூடியதான நல்ல விஷயம் ஒன்று இருந்தா உம்ம திருவாக்குனாலே சொல்லுமே என்று கேட்கிறார். அதுக்குத்தான் அவர் உபதேசம் பண்றார். அப்பா, எல்லாத்த காட்டிலும் உசந்தது வியாசர் ஒரு ரகசியமாக பண்ணி வச்சிருக்கிற ஒரு சகஸ்திரநாமம் உண்டு. அந்த சகஸ்திரநாமந்தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா தர்மங்களை காட்டிலும் உசந்ததான தர்மம் சகஸ்திரநாமத்தை சொல்வது, பாராயணம் பண்ணுவது. இதை விட வசத்தியான தர்மத்தை எனக்கு தெரியலப்பா, எல்லாம் தெரிஞ்சவன் என்று நீ நினைச்சுண்டு என்னை கேட்டியானா, நான் எல்லாத்துக்கும் சாரமா இந்த விஷயத்தை தான் சொல்ல முடியும்னு 1000 திருநாமங்களை அத்தியுதமாக சொல்றார். அப்புறம் 1000 திருநாமங்களை சொல்லி முடிக்கச்சே, இப்போ நான் 1000 திருநாமங்கள் என்று பகவானை பற்றி சொன்னேன், அந்த 1000 திருநாமங்களுக்கும் ஒரே உருவமாய் யார் நிற்கிறான் தெரியுமா, தேவகீநந்தன சிரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனா. இதோ நிற்கிறான் பாருப்பா, தேவகியனுடையதான திருவையிலே வாய்த்தவனாயிருக்கிற பரதத்துவமான கண்ணன் எம்பெருமான், இதோ கண்ணெதிரே நமக்கு உறவென்று சொல்லிக்கொண்டு வந்து நிற்கிறானே, இவன்தானப்பா பரதத்துவம், இவன்தானப்பா இந்த சஹஸ்ரநாமத்தினாலே சொல்லப்பட்டனா தெய்வம், இவன்தான் என்று அப்படியே உருகி போய் பீஷ்மாச்சாரியர் கண்ணனை பற்றி காட்டி கொடுக்குறாருங்க, கடைசியில் காட்டி கொடுக்குறாருங்க. விஸ்வம் விஷ்ணு பஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபு என்று இவ்வளவு பெரிய பிதர்நாமங்களோட ஆரம்பிச்சவர் கடைசியில முடிக்கச்சே எப்படி முடிக்கிறார்? தேவகீ நந்தன சிரட்டாட்சிதீஷ பாபநாசனா சங்கவருண் நந்தகீசக்கி சாங்கதன்வா கதாதரா ரதாங்கவாணி ரக்ஷோபியா சர்வப்பகரணாயுதா. அப்பா, நான் சர்வ சகஸ்ரநாமத்தினாலே சொன்னேனே, அவன் இந்த தேவகீ நந்தனன் கண்ணன்தான். அப்படி அந்த பீஷ்மாச்சாரியருடையதான அந்திம திசையில பீஷ்மாச்சாரியரை போலே ஒரு ஆத்மா இனிமேல் இந்த ஜகத்திலே பிறக்க முடியாது என்று கண்ணன் நினைச்சா போல பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போது, இனிமேல் இப்பேற்பட்ட புண்ணியாத்மா இந்த பிரபஞ்சத்திலே இனிமேல் பிறக்கவே மாட்டார், அவதரிக்கவே மாட்டார் என்று எல்லாரும் உண்மையாக நம்பினான். அதனாலே சில சங்கடங்களும் கூட வந்தது. அந்த பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தருளின பிறகு பெரியாண்டவனுக்கு பிருந்தாவனம் படுத்தினா, பிருந்தா பள்ளிப்படுத்தினார்கள், அங்கேயே பெரியாசிரமத்திலேயே பள்ளிப்படுத்தினான். அந்த பள்ளிப்படுத்தின பிறகு அந்த பெரியாண்டவன் இப்பேற்பட்ட ஒரு அப்படியே புண்ணியமூர்த்தி மகா தபஸ்வி மகர்ஷி சாட்சாத்து பிரபத்தி சாஸ்திரமே ஒரு வடிவெடுத்து நமக்கு இவ்வளவு காலம் ஆத்மோஜீவனம் பண்ணி கொண்டு சாட்சாத் பாஷ்யக்காரர் தானோ இல்லை சுவாமி தேசிகன்தானோ அனுகிரகம் பண்ணுவதற்காக இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ரட்சிப்பதற்காக இந்த கொள்ளிடத்தின் காவேரிக்கரையிலே நடமாடிக்கொண்டிருந்ததோ என்று இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லாம் திரண்டு ஒரு மூர்த்தியாய் சேவை சாதிச்சதோ என்று அந்த சுவாமி ஆச்சாரியன் திருநாட்டுக்கு எழுந்திரளின போது அப்பேற்பட்ட அந்த சுவாமியினுடைய இந்த பெரியாசிரமத்திலே இன்னொரு ஆச்சாரியர் எப்படி ஆச்சாரியர் என்று சொல்லிக்கொண்டு இருக்க முடியும் என்று சின்னாண்டவன் உள்பட எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டா. அந்த ஒரு பயத்துல அந்த ஒரு ஒரு பெரியாண்டவனிடத்துல இருந்த விசுவாசத்துல சின்னாசிரமத்திலே அந்த பெரியாசிரமத்துல ஒருத்தரும் இருக்கலாமோ, பெரியாண்டவன் ஆச்சாரியராக எழுந்துரல் இருந்த இடத்துல ஒருத்தர் இருக்கலாமோ என்று அப்படி ஒரு பேச்சு கூட வர ஆரம்பிச்சுடுச்சு. அந்த சின்ன அப்போ சின்னாண்டவன் ஆமாம் உண்மைதான், பெரியா இப்பேற்பட்ட மகாத்மாவாயிருந்த பெரியாண்டவன் போலே நம்மால் இருக்க முடியுமா? பெரியாண்டவன் போலே எப்படியாக்கும்? ஒருத்தரிடத்திலும் ஒரு அபேட்சையும் இல்லாமே ஒரு நாளைக்கு எட்டு கவளம், அதுவும் ஸ்ரீ ரங்கநாதனுடையதான திருவடி துழாய், திரு பெருமாளுக்கு சமர்ப்பித்ததான துழாய்களை சுவீகரித்து கொண்டு காலையிலே அபிகமனத்தும் போது, அபிகமனம் என்றால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அபிகமனம்னு வேறு, அர்த்தார அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு சந்தியாவந்தனங்களை முடிச்சுண்டு பெருமாளை சேவிக்கிற அந்த பிரகரணத்துக்கு அபிகமனம்னு பேர். அந்த அபிகமனத்திலே பெருமாளிடத்துல நம்ம சரணாகதி பண்ணிக்கிறது வழக்கம். அதுக்காக பெரியாண்டவன் அந்த அபிகமனத்துக்காக எழுந்துருளியாக ரங்கநாதனிடத்துல ரங்கநாதனை சேவிச்சுட்டு ரங்கநாதனிடத்திலே திருவடி துழாய்களை துளசி தளங்களை அங்கிருந்து சுவீகரித்து கொண்டு வந்து பத்திரமாக அதை வச்சிருந்து அப்புறம் மத்தியானம் ஸ்வச்சந்தம் நரசிம்மாச்சார் திருமாளிகையில் எட்டே எட்டு கவளம் பிக்ஷை வாங்கி கொண்டு வந்து அந்த பிக்ஷையைத்தான் கொள்ளிடத்திலே அலசி எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனுடையதான அந்த பாதுகா சம்பந்தமுடையதான அந்த திருத்துழாய்களை அந்த பிரசாதத்திலே கலந்து கொண்டு பிரசாதத்துக்கு தொட்டுக்க திருத்துழாய் தான் என்று அந்த அப்படியாக்கும் வேற ஒரு உபதம்சமும் இல்லாம ஒரு குழம்பு ஒரு சாத்து வந்து பார்த்தது கிடையாது. 54 வருஷம் அப்படி எழுந்துள்ள இருந்தார். அதுபோல ஆகாரத்திலையும் கூட அபேட்சை இல்லாம எந்த மழை காத்து வெயில் உஷ்ணம் எதற்கும் சலிக்காம அந்த சரீரமானது திருமேனியானது யோக சரீரம் எப்படியானது? யோகிகளான யோகிகளுடைய சரீரமானது அக்னிக்கும் கூட ஜலத்துக்கும் கூட மழை காத்து வெயிலுக்கும் கூட எந்த பூத பிரேத பிசாசங்கள் எந்த விதமான சர்ப்பங்கள் மிருகங்கள் எதற்கும் சலிக்காதோ அப்படியான ஒரு அப்படி பெரியாண்டவன் எழுந்தவளி இருந்தார். சாமான்யமான வைபவம் அண்ணு. அதனாலதான் திருக்குடந்தாண்டவன் சொல்லுவார், நாமும் பல ஆச்சாரியர்களை பார்க்கிறோம், பல ஆச்சாரியர்கள் அதே பல சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களை பார்க்கிறோம், நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்களையும் பார்க்கிறோம், நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களையும் ஆண்டவன் என்று விவகரிக்கிறோம். என்ன விவகரிச்சாலும் சரி, நம்ம ஆண்டவன் என்று சொல்லும்படும் நம்ம ஆச்சாரியர்களுடைய ஹிருதயத்திலேயும் கூட பெரியாண்டவன் போலே ஒரு ஆண்டவன் என்று ஒரு திருநாமம் சொல்லிக் கொடும்படியான என்ன யோக்கியத்தை இருக்குன்ற பயம் உண்டு. திருக்குடந்த ஆண்டவனிடத்திலே அடியேன் பார்த்துருக்கேன், அந்த பயம் உண்டு அவருக்கு. ஆண்டவன் என்று சொல்லும்படியானதான யோக்கியதைக்கு என்ன இருக்கு நம்ம இடத்துல? செம்பராண்டவனை போல கூட நம்மால் இருக்க முடியாதே என்று திருக்குடநாண்டவன் ரொம்ப பயந்ததுண்டு. அப்படியாக பெரியாண்டவன் எழுந்தருள் இருந்தது, மகாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் கூட பெரியாசிரமத்திலே பெரியாண்டவனுடைய பிருந்தாவனமானது திருக்குடநாண்டவன் சாதிச்சாகும். இதுவே எல்லா வரங்களையும் தரக்கூடிய பிருந்தாவனம், சர்வ சித்திகளையும் தரக்கூடியதான பிருந்தாவனம் இது. சர்வ நன்மைகளையும் நமக்கு செய்யக்கூடியது, பெருமாள் செய்யாததையெல்லாம் கூட பெரியாண்டவன் செய்து வைப்பார் என்று நம்பும்படியான அளவுக்கு பெரியாண்டவன் அவ்வளவு ரொம்ப விசாலமான ஹிருதயாயும் புண்ணியமூர்த்தியாயும் தபஸ்வியாயும் அக்காலத்து ரிஷிகள் போலேயும் எழுந்துருள் இருந்து திருநாட்டுக்கு எழுந்துருளினார். இதற்கு பிறகு பெரியாண்டவனுடைய அடுத்த சிஷ்யராக ஸ்ரீமத் சின்னாண்டவன், சின்னாண்டவனுடையதான வைபவம் பெரியாண்டவன் போலே சின்னாண்டவன் என்று சின்னாண்டவன் ஒத்துக்க மாட்டார். அவர் அப்படித்தான் எழுந்துள்ள இருந்தார், அப்படித்தான் சொல்லின்றிருந்தார் என்று சொல்லுவா. ஆனால் இருந்தாலும் தத்தற் காலத்துக்கு தகுந்தார் போலே ஆச்சாரியர்களை பெருமாள் அவதரிப்பது உண்டு. அதுபோலே சின்னாண்டவனே பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பெரியாண்டவன் நமக்கு அனுகிரகிச்சுட்டு திருநாட்டுக்கு போய்விட்டார். சின்னாண்டவன் அது அடுத்ததான ஆச்சாரியங்களை பண்ணிட்டு இருந்தார். சின்னாண்டவன் அவதாரம் ரொம்ப வசத்தியான வம்சம், சதாச்சாரியர்களுடைய வம்சம் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படியான சடமருகன வம்சம். அதில் சங்கபுரம் வெளிநல்லூர் தாத்தாச்சார் என்று சொல்லுவா சுவாமிய. அது சுவாமிக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, அது பெரியாண்டவன் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப வந்த உத்தம ஆச்சாரியர் என்று சின்னாண்டவனை சொல்லலான்றதுக்கு ஒரு ஹிண்ட் என்னென்னா, பெரியாண்டவனுக்கும் பூர்வாசிரமத்திலே ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம், சின்னாண்டவனுக்கும் அதே போல ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம். பெரியாண்டவன் சின்னாண்டவனை நியமிச்சாவிட்டு பல பரீட்சைகள் பண்ணி நியமித்தார். அந்த பல பரீட்சை திருக்குணந்தாண்டவன் சாதிச்சாச்சு. ஒரு பரீட்சை கொஞ்சம் சங்கடமான பரீட்சை, இருந்தாலும் இப்பொழுது சொல்லலைன்னா புஸ்தகத்தில் கூட எழுத மாட்டேன், எழுத மாட்டோம், அதனாலே சொல்கிறேன். பெரியாண்டவன் சின்னாண்டவனை பல பரீட்சை பண்ணியாச்சு. அதில் சின்னாண்டவன் கொஞ்சம் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். சின்னாண்டவன் அல்பசங்க போயிட்டு வந்தாவிட்டு பெரியாண்டவன் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருமோ, தெற்குணந்தாண்டவன் சாதிச்சாச்சு. எதுக்காக என்ன, அல்பசங்க போன இடத்துல மண்ணில் தொலைச்சிருக்கா, மண்ணில் தொலைச்சிருக்கான்னு பார்த்துட்டு வருவாராம். ஏன்னா மண்ணில் தொலைக்கிற அளவுக்கு அந்த அல்பசங்க போகக்கூடிய இந்திரியத்தில் வேகம் இருந்ததுன்னா சந்நியாச தர்மத்தை பரிபாலிக்க முடியாது, அதனாலே மண் தொலைக்காமல் இருக்கா என்று பார்த்துட்டு வருவாரோ. அதுமுறை ஒரு முறை அதுபோல ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தார்னு, ஏதாவது சன்னியாசாசிரமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பரீட்சையை பப்ளிக்கில் சொல்லக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் அந்த சிஷ்யாளுடையதான மனோபாவமானது எந்த அளவுக்கு இருக்குன்றத சுத்தமாக பரிசோதனை பண்ணி தான் அடுத்த ஆச்சாரியாளை நியமிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பரீட்சை பண்ணி பார்த்துப்பாளோ என்னவோ. பெரியாண்டவன் இந்த மாதிரியான பரீட்சையும் பண்ணிண்டாராம். என்ன, சன்னியாசியாக இருக்கிறவா அந்த சரீர நிகிரகம் பண்ணி மனசில் எந்த விதமான கல்மஷமும் விகல்பமான பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாக உயர்ந்த ஆச்சாரியாளா பகவத் ஸ்மரணத்தோடு எழுந்தருள் இருக்கணும்னா சரீர உபதிரவங்கள் இருந்தால் அது அந்த சுத்தியை கெடுத்துரும், அந்த யதி தர்மத்தினுடைய சுத்தியை கெடுத்துட்டா. அப்புறம் அந்த சுத்தி போச்சுன்னா ஆச்சாரியனுக்கு வேண்டிய சுத்தி இல்லாமல் போயிடுமே என்று பெரியாண்டவன் இப்படியும் கூட பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு என்றதான இந்த பாவத்தை திருக்குடந்தாண்டவன் சொல்லியாச்சு. அது மாத்திரம் இல்லை, சின்னாண்டவனிடத்தில் அவருடைய ஜானபாகம் எந்த மாதிரியாக இருக்கு என்றதை பரீட்சிப்பதற்காக தன்னுடைய சிஷ்யாளிடத்தில் இந்த கேள்வியை போய் கேளு, அவர் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்டுண்டுவா என்று கூட ஒரு ரொம்ப அபூர்வமான ரொம்ப வித்தியாசமான கேள்வியை கேட்டு அனுப்புவாராம். சிண்டாண்டவனிடத்துல சகஜமாக பேசி அவர் எந்த மாதிரியாக அவர் பதில் சொல்கிறார் என்று கேட்டுட்டு வந்து அப்புறம் சிஷ்யால் சொன்னால் ஒன்றுக்கு மூணு விதமாக அற்புதமாக பதில் சொல்லுவா சின்னாண்டவன். அதை கேட்டு பெரியாண்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இனிமே என்னை யாரும் தப்பான ஆச்சாரியன் நியமிச்சார் அப்படின்னு சொல்ல மாட்டாப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருந்தாருன்னு எல்லாம் சொல்றா. இதெல்லாம் சகஜமா அந்த காலத்துல சமான காலத்திலே சில பரீட்சைகளும் சில வார்த்தைகளும் நடக்கதான் நடக்கும். அந்த மாதிரியாக சின்னாண்டவனை அவர் ஞானபாகத்திலையும் பரீட்சை பண்ணுவார், அனுட்டான பாகத்திலையும் பரீட்சை பண்ணுவார், மனோபாவத்தையும் பரீட்சை பண்ணுவார். இப்படிலாம் பல பரீட்சைகள் பண்ணித்தான் சின்னாண்டவனை நியமிச்சார். அதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரியாக பல பரீட்சைகள் பண்ணி தனக்கு அடுத்த ஆச்சாரியராக இன்னொருத்தர நியமிக்கல, ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு நியமிக்கல. சந்நியாசத்துக்கு நிறைய பேர் சந்நியாசம் வாங்கிண்டா பெரியாண்டவரிடத்துல. சந்நியாசம்ன்றது உபநயனம் போல, கிரகஸ்த தர்மம் போல, அடுத்தது ஒரு சன்னியாசியாக இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டியது ஒரு நியாயம். அதனாலே அதுக்காக ஆண்டவன் நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கார். ஆனால் ஆச்சாரியனாக நியமித்தது சின்னாண்டவன் தான். சின்னாண்டவன் அவர் பூர்வத்திலே ஷடமர்ஷண கோத்திரத்தை வெளியநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் என்றதான திருநாமம். அதில் அவர் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் மைசூர் ராஜாவினுடையதான ஒரு பராமரிப்பில் மைசூர் பிராந்தியங்களில் மகா பண்டிதாள் இருந்தாள். சுவாமி தேசிகன் அங்கே சத்யா காலத்தில் எழுந்தருள் இருந்ததுனாலையும், அதுக்கு முன்னாலே பாஷ்யக்காரர் திருநாராயணபுரத்திலேயே எழுந்தருள் இருந்தார், தொண்டனூரில் எழுந்தருள் இருந்ததுனாலையும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு மைசூர் க்ஷேத்திரங்களில் ரொம்ப உண்டு. அதில் மகாஜானிகளாக இருந்தவள்லாம் உண்டு இங்கே. அதனால் மைசூர் சம்பிரதாயத்திலும் அந்த ராஜாவும் வைஷ்ணவத்தை ஆதரிக்கக்கூடிய ராஜாவாக இருந்ததுனால மைசூர் தேசங்களில் வைஷ்ணவாளுக்கு ரொம்ப ஒரு ஆதரவும் மரியாதையும், அதே சமயம் அதனாலே மகா வித்வான்களாக இருந்தவாளும் ரொம்ப பேர். அதனால் சுவாமி இந்த சின்னாண்டவன் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் மைசூரில் தர்க்கமீமாம்சம் வாசிச்சார், தர்க்கம் மீமாம்சம்லாம் வாசிச்சார். மைசூரில் போய் வாசித்தபா நிறைய பேர் உண்டு. சின்னாண்டவன் மாத்திரம் வாசிச்சார்னு இல்லை, நிறைய வித்வான்கள் நம்ம தேசத்திலிருந்து மைசூர் தேசத்துக்கு போய், இங்கே நம்ம தேசம்னா இங்கே தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து மைசூர் தேசத்துக்கு போய் மைசூரிலே வித்வான்களை தேடி அவாளத்திலே ரொம்ப வாசிக்கிறது உண்டு. அதுபோல ரொம்ப விசேஷமாக வாசித்து ரொம்ப ஜானியாக இருந்தவர்கள் இருந்தார். அப்படி தர்க்க மீமாம்சம்லாம் ரொம்ப வாசிச்சுட்டு ரொம்ப மகா பண்டிதர்னு பேர் வாங்கி இருந்தபோது தான் இப்போ ஏற்பட்ட நமக்கு தகுந்த உசந்த ஆச்சாரியர் யாராக இருப்பார்னு அவர் இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளினார். அதான் சொல்கிறனே, ரொம்ப ஜானியாக இருக்கிறவா, ரொம்ப ஜானியாக இருக்கிறவா சாமான்யமாகப்பட்டவாளெல்லாம் ஆச்சாரியாலை ஏற்றுக்க மாட்டார். அதுவும் அக்காலத்தில் அதெல்லாம் ரொம்ப தரம் பார்த்து ஆச்சாரியாலாக சீகரிக்கிறதுன்றது அந்த காலத்தில் ரொம்ப உண்டு. அப்படி இருக்க மகாமேதாவியாய் தர்க்க மீமாம்சாதி சாஸ்திரங்களிலே மகாசூரர்னு பேர் வாங்கின இந்த சுவாமியும் வசந்த ஆச்சாரியால் யாராக இருப்பார்னா, இப்படி மகா தபஸ்வியாய் ரிஷி போலே இருக்கிற பெரியாண்டவன் தான் ஆச்சாரியராகத்தவும்னு அவரிடத்திலே வந்து ஆசிரியிச்சு வேதாந்த காலக்ஷேபம் பூர்த்தியாக பண்ணியிருக்கார். அதான் விஷயம். இங்கே பூர்த்தியாக பண்ணுறதுன்னா கிரந்த சதுஷ்டயமும் பண்ணி அதுக்கு மேலே அதிகரண சாராவளி தத்துவ முக்தா கலாபம் சததூஷணி சர்வார்த்த சித்தி இப்படியான கிரந்தங்கள்லாம் நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனம் இப்படி அது பெரியாண்டவரிடத்துல சில வருஷங்கள் இங்கே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருந்து பெரியாண்டவரிடத்துலே காலக்ஷேபம் பண்ணி பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணி பெரியாண்டவனை ரொம்ப அனுபவித்து பெரியாண்டவன் தமக்கு சாட்சாத் பகவானேத்தான் என்றதான விஸ்வாசத்தோடு எழுந்தருள் இருந்து சரணாகதியும் ஆகி, அதுவும் சரணாகதி பொதுவாகவே எல்லாருக்குமே பெரியாண்டவன் பெரிய பெருமாள் திருவடியிலே பண்ணி வைக்கிற வழக்கம். அதே போல சின்னாண்டவனுக்கும் பூர்வாசிரமத்தில் பெரிய பெருமாள் திருவடியிலேயே சரணாகதி பண்ணி வைக்கிற வழக்கம். அது அப்படி பெரிய பெருமாள் திருவடியிலே சரணாகதியும் ஆகி அப்புறம் பெரியாண்டவனிடமிருந்து விடைவித்து கொண்டு வெளிநல்லூர் ஏழியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரியாண்டவரிடத்திலே அவருக்கு போக்குவரத்து சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நடையினாலே சாதிக்கிற காலம், இந்த காலம் மாதிரி இல்லை. பஸ்ஸில் போயிட்டு வரவா கார்ல போயிட்டு வருவா, இந்த காலம் அந்த மாதிரி இல்ல. அதனால அதுக்கப்புறம் அதுவும் பெரியாண்டவனும் கொஞ்சம் சஞ்சாரம் பண்ணியாச்சு. திருக்குழந்தை, மன்னார்குடி, உடவூர், அப்படி எழுந்து காஞ்சிபுரமாக எழுந்தருள் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே சோசலை வரைக்கும் வேள்வினார் அப்படின்லாம் முன்னையே சொல்லியிருக்கோம். பெரியாண்டவன் கொஞ்சம் சஞ்சாரமும் பண்ணியாச்சு, அதனால அவரோட அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. அதனாலே சேவிச்சுக்கிற வாய்ப்பு இல்லை. அதனாலே பெரிய பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவனுடைய முகம் கூட மறந்து போச்சு. பல பேர், 1000 பேர் வந்து ஆசிரியச்ச வாழ்ல எல்லாருடைய முகமும் ஞாபகம் இருக்கும்னு இல்லை. அதனாலே கொஞ்சம் மறந்தும் போச்சு. அப்புறம் பெரியாண்டவன் 84வது திருநட்சத்திரத்திலே ரொம்ப சிரமப்படுறார். எதுக்காகன்னா, இனிமேல் ஆச்சாரியாவை ஸ்தாபிக்காம நாம் போய்விட்டால் என்ன செய்வது என்று ரொம்ப சிரமப்பட்டுக்கிறார்னு கேள்விப்பட்டு தான் சின்னாண்டவன் அப்படியே போட்டது போட்டபடி அப்படியே ஓடி வந்தார். பாவம், நடந்துதான் வந்தார். அதுவும் காஞ்சிபுரத்திலிருந்து நடையாத்தான் வந்தார். ஸ்ரீரங்கத்திலே வந்து, ஸ்ரீரங்கத்திலே வந்து பெரியாண்டவனை தண்டம் சமர்ப்பித்த போது பெரியாண்டவன் இவரை முகம் மறந்து போச்சு. அந்த ரிபு நிதாகர்னு ஒரு சரித்திரம் உண்டு உபனிஷத்தில். ரிபுன்னு ஒரு ஆச்சாரியர், நிதாகர்னு ஒரு சிஷ்யர். ரிபு நிதாகர்னு அந்த ஆச்சாரியனிடத்துல வேதாதீனம் பண்ண எல்லாம் கத்துண்டார். அப்புறம் சாங்கமாக கத்துண்டார், எல்லாத்தையும் கத்துண்டா விட்டு அந்த ரிபுன்ற ஆச்சாரியர் ஆச்சாரியரை விட்டு நிதாகர் அவர் எங்கேயோ அவர் கொடுத்தனும் பண்ண போயிட்டார். அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த நிதாகர் நாம சொல்லி கொடுத்த பிரகாரம் நல்ல ஞானத்தோட இருக்கானான்னு பரீட்சை பண்ணணும்னு ரிபு ஆச்சாரியருக்கு தோணித்து வந்தார். அதுவும் அந்த கால திருஷிகளை கேட்கணுமா, எல்லாரும் எதுவும் அதனால 1000 வருஷம் மேல 1000 வருஷம் இருக்கிறவா. அதனால அந்த ரிபுக்கு சிஷியன முகம் ஞாபகம் இருக்கு, சிஷியனுக்கு ஆச்சாரியன் முகம் மறந்து போச்சு. இப்ப நாம இங்க சொல்றது பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவன் முகம் மறந்து போச்சு அப்படின்னு இப்ப சொல்றோம். அங்க எப்படின்னா, அந்த நிதாகர்ன்ற சிஷியருக்கு ஆச்சாரியனுடைய முகம் மறந்து போச்சு. இப்பெல்லாம் அப்படி கூட மறக்குமா சுவாமின்னா, இப்பெல்லாம் நாம எப்பவும் போட்டோ, எக்கச்சக்க போட்டோ பார்க்கணும். எப்ப எங்க பார்த்தாலும் போட்டோ, அதுல கையில போட்டோ இருக்கு, டிவியில போட்டோ வருது, புஸ்தகத்துல போட்டோ வருது. அதனால நமக்கு ஆச்சாரியர் எப்பவும் மனசுல இருந்துட்டே இருக்கார். ஆனா அப்பெல்லாம் அப்படி 1000கணக்கான வருஷங்கள்ல பார்த்த முகமான அப்படின்னாலே, அதுவும் சின்ன வயசுலேயே பார்த்த முகம்னா அவருக்கு மறந்து போச்சு. நிதாகருக்கு ஆச்சாரியனுடைய முகம் மறந்து போச்சு. இந்த ரிபு வந்தார், அவர் நிதாகர் இடத்துலேயே வந்தார். இந்த மனுஷன் என்ன ஞாபகம் வச்சுன்னு இருக்கானா என்னன்னு பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்தா இவருக்கு ஆச்சாரியனையே ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துலே வந்தார், வந்து பசிக்கிறது சாப்பிடணும்னார். அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு யாரோ மகாத்மா வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு சாதம் போட்டார். சாதம் போட்டார், நிறைய அப்பம்லாம் போட்டார், எல்லாத்தையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சா விட்டு எழுந்துட்டார். எழுந்துட்டு அந்த அந்த ரிபு அந்த ரிபு சொல்றார், அவர் சாப்பிட்டு முடிச்சுவா, ஆஹா நான் சாப்பிட்டேன், திருப்தியா போயிட்டு வரேன்னு ஏதாவது சொல்ல வேண்டாமோ. என்ன சொன்னார்னா, நான் என்ன, நான் சாப்பிடணும்னு சொன்னனே, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, நான் சாப்பிடலையே அப்படின்னார். அவர் இப்பதானே சாப்பிட்டார் அப்படின்னா, நான் ஒன்னும் சாப்பிடலையேன்னார். அவர் இப்பதானே இன்னும் சாப்பிட்டார் அப்படின்னு கேட்கிறார் நிதாகர். கேட்கிறார் ரிபு சொல்றார், நான் ஒன்றும் சாப்பிடலையேன்னார். அவருக்கு கோபமே வந்து கொடுத்து வந்த நிதாகருக்கு, சரி சுவாமி ஆத்துல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டேன், மேல மேல சாப்பிட்டுட்டு இப்படி சாப்பிடலன்னு சொல்றாரே என்ன அவருக்கு கோபம். நான் எங்க சாப்பிட்டேன், நான் சாப்பிடலையே, நான் சாப்பிடல, வேற யாரோ சாப்பிட்டா, யாரு சாப்பிட்டான்னு பாரு, நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் இவருக்கு நிதாகருக்கு இப்படியா மனுஷன், இவ்வளவு பெரிய இலைய போட்டு இவ்வளவு சாதம் சாப்பிட்டுட்டு இப்படி நான் ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு போறாரே, இது யாராக இருக்கும் அப்படின்னு திருக்குழந்தான் சொல்லி ஆகும். இப்படி எல்லாம் வளர்ற வாழா இருந்தா எங்க ஆச்சாரியாலா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொன்னா, இது நல்ல விஷயம் தெரிஞ்சவர் சொன்னா இவர் சாமானிய வார்த்தையா இருக்காது, இது பெரிய ஞானி தான் இந்த மாதிரி பண்ணுவா. ஏன்னா எந்த கர்மாவுக்கும் நான் கர்த்தா இல்லைன்னு நினைக்கிற பாவம் ஞானிகளுக்கு தான் இருக்கும். இவ்வளவு ஞானம் யாருக்கு இருக்கும், நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆச்சாரியனை தவிர அவ்வளவு ஞானம் யாருக்கும் கிடையாது. ஓஹோ வந்தவர் ஆச்சாரியர் தான் போல இருக்கு, நாம் பண்ணும் காரியெல்லாம் நாம பண்ணல, பெருமாள் தான் பண்றாரு. அதனால எந்த கர்மாவும் நம்முடைய கர்மா இல்லை, நம்ம எல்லா கர்த்தாவும் பெருமாள் தான் ஞாபகப்படுத்துறதுக்காக ஆச்சாரியன் வந்துட்டு போனார் போல இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுட்டாராம் அவர். அது போல இந்த முகத்தை மறக்கிறதுன்றது பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவனுடைய திருமுகம் மறந்து போச்சு. அப்புறம் சின்னாண்டவன் ஞாபகப்படுத்தினார், ஞாபகப்படுத்தி வேலிநல்லூர் சங்கபுரமடியேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார். ஓ ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அப்போ விசுவாசம், அந்த காலக்ஷேமம் பண்ண போது மகாஜானியாய் ரொம்ப சச்சிஷ்யராய் ரொம்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஆச்சாரியனிடத்துலயே ரொம்ப துறையோட ஆண்டவன் ஆண்டவன் ரொம்ப விசுவாசமாக சம்பாதிச்சுட்டு இருந்தான்றது ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் ஓ ஸ்ரீனிவாசராகவனா, ஆமாம், இப்ப என்ன விஷயமா வந்திருக்க, என்ன மாதிரியா வந்திருக்கான்னு கேட்டாச்சான். ஏன்னா ஏற்கனவே இந்த திருமண் காப்பு கொடுத்து அனுப்பிச்சார் இல்லையா, அந்த விருத்தாந்தம் சொல்லியிருக்கனே, திருமண் காப்பு கொடுத்து அனுப்பிச்சார், இவரையும் ஞாபகம் வச்சுட்டு கொடுத்து அனுப்பிச்சார், இவருக்கு கொடுத்தது திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணத்தோட சின்னாண்டவன் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சாருன்னு என்ற விஷயம் முன்னே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆ நீதானா, அவன் என்னப்பா சௌக்கியமா இருக்கியா, என்ன மாதிரி வந்திருக்கான்னு கேட்டாச்சு. என்ன மாதிரி வந்திருக்கேன்னா, உனக்கு ஆசிரமம் கொடுக்கலாம் ஆச்சாரிய ஸ்தானம் கொடுக்கலாம்னு அபிப்பிராயப்பட்டிருந்தேனே, அது நிறைவேற்றும்படியா வந்திருக்கியா இல்லைன்னா சேவிச்சுட்டு போகலான்ற அபிப்பிராயத்தில் வந்திருக்கியான்ற அர்த்தத்தில் கேட்டாச்சு. உடனே அவர் என்ன சொன்னார், விபீஷணன் வாக்கியத்தை சொன்னாராம், பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச தியக்த்வா புத்திராம் ச தாராம் ச பவந்தம் சரணங்கதா, என்று எல்லாரையும் விட்டுட்டு, ராமா பிரபோ உன்னுடைய திருவடிகளிலே சரணாகதியாக வந்திருக்கேன் என்று விபீஷணாழ்வான் சொன்னா போல அதே வார்த்தையை சொல்லிட்டு பெரியாண்டவன் திருகடிலே அப்படியே விழுந்து எழுந்துக்காம சேவிச்சுட்டு இருந்தாராம். ஆஹா ரொம்ப சந்தோஷம்னு அதுக்கப்புறம் அவருக்கு ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணினார். இந்த விஷயங்கள்லாம் முன்னே சொன்னேன். அப்படி பெரியாண்டவனுடைய அனுகிரகத்தினாலே ஆச்சாரியரானார். அப்புறம் ஆச்சாரியராயி அப்புறம் பெரிய ஆசிரமத்திலே தங்குவதற்கு சங்கோஜப்பட்டார். பெரியாண்டவன் திருநாட்டுகள்னவருக்கு பெரிய ஆசிரமத்திலே தங்குவதற்கு சங்கோஜப்பட்டார். எப்பேற்பட்ட மகாத்மா இருந்த இப்பேற்பட்ட பவித்திரமான இடத்துல நானும் ஒரு ஆச்சாரியன்னு எப்படி சொல்லிக்கொண்டு இருப்பேன்னு சங்கோச்சப்பட்டார் சுவாமி. அதே போல பல பேரும் நினைச்சா. அதுல ரொம்ப முக்கியமானவா அந்த பெரியாசிரமத்தை பெரியாண்டவனுக்கு என்று முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த அந்த சொச்சந்தம் சுவாமி இருக்காரு, அவளும் அந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டா. அதனாலே சுவாமியும் நமக்கு இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல வேறொரு இடத்துல தான் நாம் இருக்கிறதுக்கு தகுந்தவா, இந்த ஆசிரமத்தில் இருக்க நமக்கு தகுதி இல்லை என்று அப்படி நினைச்சுன்றது போது, அதே மாதிரி அன்வில் கிராமத்தை சேர்ந்தவா பக்கத்துலேயே பெரியாசிரமத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி சின்ன ஆசிரமமும் ஒன்று ஏற்படுத்தி, அப்படி சின்ன ஆண்டவனுக்கு அப்படி திருவள்ளமாக இருந்ததுன்னா பெரியாண்டவனுடைய பிருந்தாவனத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆசிரமம் ஏற்படுத்தி இங்கேயே எழுதியிருக்கலாம்னு சின்ன ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் பெரிய அதனால தான் சின்ன ஆண்டவன் எப்பவும் சின்னாசிரமத்தில் தான் இருந்தார். அவர் பெரியாசிரமத்துக்கு நித்தியம் ஆண்டவனை சேவிக்கிறதுக்கு பிருந்தாவனம் சேவிக்கிறதுக்கு போவார். ஆனா முதல்ல ஒரு வருஷம் அந்த பெரியாசிரமத்தில பெரியாண்டவன் கைங்கரியம் பூர்த்தி ஆகிற பரியந்தம் பெரியாசிரமத்திலேயே இருந்து பெரியாண்டவன் நித்தியம் ஆராதனை பண்ணி கொண்டு பெரியாசிரமம் நித்திய ஒரு வருஷ கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி வச்சார். அதுக்கப்புறம்தான் சரி நாம் தனியான ஆசிரமத்தில் தான் இருக்கணும், பெரியாண்டவனுக்கு ஈடான ஒரு ஆசிரமத்திலே நாம் தொடர்ந்து இருக்கோம்னு இருக்கக்கூடாதுன்னு அந்த பெரியாண்டவனிடத்தில் இருக்கிற அந்த பயபக்தியும் மரியாதையும் இந்த விசுவாசமும் ஆச்சாரியர் போலே நம்மாலே ஒரு ஆச்சாரியம் செய்வதற்கு நமக்கு ஏது தகுதி என்றதான ஒரு தன்னிடத்திலே இருக்கிற ஒரு தன்னடக்கத்தினாலையும் சின்னாசிரமத்தை சிஷ்யாளில் சங்கல்பித்த போது அங்கே எழுதி இருந்தார். அப்புறம் இங்கேயே இருந்தாலும் போராது, சின்னாசிரமத்திலேயே இருந்தால் போராது, எப்படி பெரியாண்டவனும் சஞ்சாரம் பண்ணியிருக்கார், ஆனால் சிஷ்யாளெல்லாம் எல்லாரையும் இங்குதான் வர வேணும்னு நாம் எதிர்பார்க்க வேண்டாம்னு சின்னாண்டவனும் சஞ்சாரமாக எழுதியாச்சு. அப்படி சஞ்சாரம் எழுதினாலும் எல்லாம் பெரியாண்டவன் மாதிரி எல்லா சோசலை வரைக்கும் எழலை. ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முக்கியமானதான க்ஷேத்திரங்களுக்கு சஞ்சாரமாக எழுதியாச்சு. அப்புறம் சஞ்சாரமாக எழுதி சில வருஷங்கள் கழித்து மீண்டும் பெரியாசிரமத்துக்கு வந்து பெரியாண்டவனை சேவிச்சுட்டு அங்கே இருந்து பெரியாண்டவனுடைய பிருந்தாவனத்தை சேவிச்சுட்டு அப்புறம் சின்னாசிரமத்திலே நிலையாக எழுதியிருந்தாச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, 18 10 வருஷம் தான் ஏழு இருந்தார் சுவாமியினுடைய அவதாரம். 1826வது வருஷம் சின்னாண்டவனுடைய அவதாரம், அதாவது பெரியாண்டவனுடைய அவதாரம் 1800வது வருஷம், சின்னாண்டவனுடைய அவதாரம் 1826வது வருஷம் விய வருஷம் கார்த்திக மகம். அப்பொழுது அவதரிச்சவர். அப்புறம் 58 திருநக்ஷத்திரத்தில் சந்நியாசாசிரமத்தை சுவீகரிச்சுட்டார். அப்புறம் 68வது திருநக்ஷத்திரத்தில் திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு, அதாவது 1894வது வருஷம் அது திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு. அது 10 வருஷம் தான் எழுதியிருந்தார். ஆனால் அந்த 10 வருஷத்துக்குள்ள சம்பிரதாயத்துக்கு வேண்டியதான முக்கியமான சில கிரந்தங்கள்லாம் பண்ணியாச்சு. சின்னாண்டவனுடைய ஒரு பிரபாவம் என்னென்னா, சின்னாண்டவன் மகா பண்டிதர் மாத்திரம் இல்லை, மகா ஜானி மாத்திரம் இல்லை, அதே சமயம் நம்ம சம்பிரதாயத்திலே யாராவது தோஷம் சொன்னால், தப்பு சொன்னால் உடனே சீறி கொண்டு அதற்கு அற்புதமான கிரந்தம் சாதிச்சுருவார். அது யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கிரந்தம் சாதிப்பார். பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவனுக்கும் அது ஒரு சின்ன வித்தியாசம். பெரியாண்டவன் எந்த கிரந்தமும் எழுத மாட்டார், ஆனால் சின்னாண்டவன் நிறைய கிரந்தம் எழுதணும்னு எழுதியிருக்கார். அதில் முக்கியமானது, அப்போது இந்த நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்டதான இந்த ஆச்சாரிய நிஷ்ட விசேஷம், முக்தி நிஷ்ட விசேஷம், இதெல்லாம் சில வார்த்தைகள்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் பரிஷ்காரம் பண்ணி ஆச்சாரிய நிஷ்ட எவ்வளவு விசேஷம், எப்படி பெரியவாள்லாம் ரொம்ப இதே ரொம்ப விசேஷமாக ஆதரிச்சிருக்கா, இதெல்லாம் அதுக்கும் அது மாதிரி சாதிச்சிருக்கார். அதே போல தத்கிரத்து நியாயம்னு ஒரு விஷயம், அது அது ஒரு ஒரு மீமாம்சா விஷயம். அது அந்த மீமாம்சா விஷயத்தை நம்ம வேதாந்த சாஸ்திரத்துலேயும் அன்வயிக்கிறது, அந்த மாதிரியான கிரந்தமும் எழுதியிருக்கார். அது அது எல்லாத்தையும் விட விசேஷமாக ஆன்மீகார்த்த பிரகாசிக்க என்று திருக்குழந்த தேசியனுடைய ஆன்மீகத்துக்கு விஸ்தாரமான வியாக்கியானம், அதுவும் ரொம்ப பிராமாணிக்கமாக இவர் தான் சாதிச்சிருக்கார், சின்னாண்டவன் தான் சாதிச்சிருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு போகிறோம், அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் சின்னாண்டவனை பற்றி இன்னும் கொஞ்சம் பிரஸ்தாபிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆச்சாரியாவை பற்றி பார்க்கலாம். கவிதார் கிருஷிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. ஹலோ, ஹலோ, எப்போ கட் ஆச்சு இது?
ஹலோ அடியன், ஹலோ அடியன், ஹலோ 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 சுவாமி, ஹலோ சுவாமி.